நீங்கள் வந்து இலங்கை பிரச்சனையை பொறுத்தளவில், இனப்பிரச்சனையை பொறுத்தளவில் விடுதலை புலிகளின் ஒரு அனுதாபி அப்படின்னு பார்க்கப்படுறீங்க. ஆனால் வந்து விடுதலை புலிகள் மீது வந்து பொதுவாக வந்து குற்றச்சாட்டுகள் பல இருந்தாலும் கூட முஸ்லீம் மக்களை பொறுத்தளவில் சிலர் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு வந்து புலிகள் வந்து முஸ்லீம்களை வெளியேற்றினார்கள் அப்படியான ஒரு அமைப்பை வந்து நீங்கள் எப்படி ஆதரிப்பீங்க அப்படின்னு, அல்லது எப்படி சிம்பத்தைசராக இருப்பீங்க அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க?
நான் நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பத்தைஸ் இருந்தாலும் கூட ஊடகவியலாளன், எதானாலும் விமர்சிக்க நான் தயங்க மாட்டேன். நான் இந்த விழாவெல்லாம் முடிஞ்ச பிறகு பிரபாகரன் எனக்கு ஒரு டின்னர் இராப்போஸ்னு விருந்து கொடுத்தார். நான் தமிழ்ச்செல்வன் பொட்டு அம்மன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அப்போது நீங்கள் கொழும்புக்கும் போக வேண்டும், இந்தியாவுக்கும் போக வேண்டும் இல்லையான்னு கேட்டார். ஆமாம், இது எப்படி உங்கள் ஒலிபரப்பிலே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஐயா, நீங்கள் கொழும்புக்கும் போகணும், இந்தியாவிலே இருக்க வேண்டும், நீங்கள் நீங்களாக இருங்கள், இதில் உங்கள் உங்களை பம்பில் மாட்டிக்காதீங்க, இப்படி இருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்களை கூட நீங்கள் விமர்சித்திருக்கிறீர்கள்னு சொன்னேன். நான் யோசிக்கலை, டக்குன்னு கேட்டுட்டேன், நீங்கள் என்ன விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரான். அதை தொடர்ந்து நிகழ்ந்த மௌனம் இருக்கிறது இல்லையா, அந்த சைலன்ஸ், ஒரு கத்தி கொண்டு வெட்டலாம், சோத்திக் அடர்த்தியான மௌனம். ஒரு கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் எல்லாருமே எதிர்த்து போகிறாங்க, யாரும் அடுத்தாவில் கடகட கடகான்னு சிரிச்சு சொல்கிறாரு, அதுதான் ஐயா நீங்கள் சொல்லி. இந்த முஸ்லீம் அந்த துலுகன் போது சுட்டு கொண்டார்கள், புத்தளத்தில் இங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது முஸ்லீம்களுக்காக எதிர் செய்யப்பட்டவுடனே இப்போ தமிழர்கள் என்னாச்சு, லட்சத்திட்டம் அடைஞ்சு போனாங்க, எல்லாரும் ஏதிலிகளாக வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், எல்லாருமே காரம்பங்களாகவும் இல்லை, கஷ்டப்படு. அதாவது நடுங்கும் குளிரில் வெறுங்காலோடு நின்று மீன் கழுவுவதை நான் பார்த்தேன், உறைஞ்சி போய் காலெல்லாம் தடிச்சு தடிச்சிருக்கு, வெடிச்சு வெடிச்சிருக்கு. அதாவது மீன் கழுவி உடனே பேக்கிங் அனுப்புகிறாங்க, வெறுங்காலோட அந்த குளிர் இல்லை. நான் கோட்டுக்கு லண்டனில் ஒரு கோட்டு கீட்டு எல்லாம் போட்டுட்டு நினைக்கிறது, எனக்கு கை காலம் கிட்டுக்கணும், இந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தால் இப்படி அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இது அநீதி யார் செய்தாலும் அது தப்பு தான், அதனால் நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதாவது ஏன் இவர்களை விரட்டினார்கள் என்பது ஒரு பெரிய இது. கடைசியில் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று மற்றவர்கள் சொல்கிறதுக்கு வழியாகி போச்சேன். இப்போ இவங்க அடிபடும்போது ஆமாம் நீ அவங்கள அடித்தால இப்போ அடிபடுறேன் சொல்கிற அளவுக்கு வாய்ப்புச்சு. ஆனால் இப்போது இருக்கிற ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், முஸ்லீம்களும் தமிழர்களும் ஒன்றுபட்டால்தான் இலங்கையில் வாழ முடியுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குன்னாகலையில் போன வாரம் பள்ளி அடித்து உடைச்சிருக்காங்க, அதுக்கு முந்தைய நாள் ஒரு இந்து கோயிலை அடித்து உடைச்சிருக்கிறாங்க, அப்போ அங்கே ஒரு இடத்துல இந்த மன்னாரில் ஒரு கிறிஸ்தவ கோயில் அடித்து உடைச்சிருக்காங்க, அங்கெல்லாம் கூட புத்த சிலை வைக்கிறாங்க. அப்போது அப்படி பார்க்கும்போது நீங்கள் எப்படி அவருடைய சிம்பத்தைசராக இல்லாமல் இருக்க முடியும்? விடுதலை புலிகள் அநியாயம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சில உண்மை, சில மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட உண்மை, பம்பார்டிங் வித் ஆன்டி டைகர், அது மாதிரி இவங்க புலிகளை விமர்சித்து வாழ்த்தி போற்றி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் லவ் அண்ட் வார், எவ்ரி திங் இஸ் ஃபேர், காதலிலும் போரிலும் எல்லாமே நியாயமானதான் என்பது மாதிரி இது நடந்து போச்சு. ஆனால் இப்போது யார் யாருக்கு இழப்பு, யார் போனாங்க, யார் வந்தாங்க? இப்போது புத்தளத்தில் போய் குடியேறினாங்க, யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டப்பட்டவர்கள், அவங்க புத்தளத்தில் குடியிருக்கிறத புத்தள மக்களை விரும்பலையா? அந்த மாதிரி இது ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன், இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் சிச்சுவேஷன், யாருடைய தலைவிதியை யார் நிர்ணயிக்கிறான்னு தெரியாது. உண்மையிலேயே நீங்கள்லாம் எல்லா இயக்கமும் சுயமாக செயல்படுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா அரசும் சுயமாக செயல்படுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, யாராவது ஏதாவது வகையில் ஏதாவது ஒன்றுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் கூட சிலர் ஆட்டும் கோல்களுக்குத்தான் அடுகிறார்கள், இல்லாவிட்டால் அவர்கள் இருக்க மாட்டார்கள், ஒன்றும் பதவியில் இருக்க மாட்டார்கள், உயிரோடு இருக்க மாட்டார்கள். அதுதானே இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய தர்மம். நான் சொல்லக்கூட என்னடா, இல்லாட்டி பதவி விட்டு போக நான் தூக்குவேன், இல்லாட்டி உன்னையே தூக்கிடுவேன்ங்கிறது தான் இருக்குது. அதனால் நான் சிம்பத்திசராக இருக்கிறேனா இல்லையாங்கிறது வேறு விஷயம், அவர்கள் செய்தது சரியா சரியா என்பது வேறு, அது காலம்தான் பதில் சொல்லணும். என்னால் பதில் சொல்ல முடியாது, நான் பதில் சொல்லவும் கூடாது. ஆனால் எப்பவும் நான் சொல்கிறேன், நான் வந்து எந்த யாருடைய ஆதரவாளனும் அல்ல, யாருடைய பகைவனும் அல்ல. ஒரு ஊடகவியலாளர்படி முறையில் ஒரு ஊடக தர்மத்தை அனுசரித்து எது சரியோ அதை சொல்லக்கூடிய ஒரு ஊடகவியலாளன். அதை சற்று துணிவாக சொல்கிறேன் என்பது நீங்கள் ஆளுமை என்று சொல்கிறீர்கள், நான் துணிச்சல் என்று சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல ஊடகவியலாளர் அப்துல் ஜபார் அவர்கள். உங்க பேரோட சாத்தான்குளம் எப்படி இணைஞ்சுக்கிட்டது?
நான் ஒரு குமுதத்துக்கு ஒரு கதை எழுதினேன், வரம்புன்னு சொல்லி, வரம்புன்னு சொல்லி கதை எழுதினது சாத்தான்குளம், ஒரு முஸ்லீம் ஃபேமிலியோட பின்னணி, அசல் பின்னணி, யதார்த்த கதை. சுஜாதா சொல்லுவார், கதை முதல் வரியில் ஆரம்பிக்க வேண்டும், தெருவழியாக ஒரு வாலிபன் சென்றால் அவனுக்கு தலையில்லை அவனு. அந்த மாதிரி என்ன, திருமணம் ஆனபோது அவருக்கு வயது 13. உடனே ஒரு உள்ள வாசிச்சிருக்காரு, ஒரு இடத்துல அவர் நினைக்க சொல்கிறார், இந்த இடத்துல கண்கள் குளமாயின நெஞ்சம் விடுத்து சுக்குமராகியதுன்னு எழுத போகிறான்னு நினச்சிக்கிட்டு வாசிக்கிறேன். நீ என்ன எழுதியிருக்கிறான்னு சொன்னால், அழுகை அடக்க வாயை பொத்தினார், சப்தம் நின்றது, கண்களை மூடினார், கண்ணீர் இருக்கவில்லை. என்ன அழகடா. அதை வந்து மூமேத்தாவுடைய விமர்சனத்தோடு அந்த கதையை பிரசித்தார். ஒரு விமர்சனத்தோடு சிறுகதை பிரசிக்கப்பட்ட அப்போ தான் முதல் அதுலேயும் கூட மூமேத்தா சொல்லுவார், இப்படிப்பட்ட ஒருவரை வாழ்க்கையை சந்திக்க நேர்ந்தால் கண்களால் பார்க்காதீர்கள், இதயத்தால் பாருங்கள் சொல்லுவார். அப்போ அதுக்கு வந்து சாத்தாங்குளம் அப்படின் சொல்லுவாருன்னு சொல்லி போட்டார். நான் சொன்னேன், பேர் பெருசாக இருக்கேன்னு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை எண்ணி பாருங்கள். அது என்னை விட அதிகம். ரெண்டாவது நிறைய பேர் அவர்கிட்டே போய் ஒருத்தன் சொல்லியிருக்கான், நான் தான் கமெண்ட்ரி பண்ணுறேன்னு சொல்லி. ஒரு ஜப்பார், ஒரு அரசியல் தலைவர் அவர், சுஜாதாவுக்கு என்ன நல்லா தெரியும். அதனால் அவர் சொன்னார், நான் ஒன்றும் சொல்லலை, பதிலே சொல்லலை, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் சொல்லிட்டு சாத்தாங்குளம். இந்த சாத்தை கீத்தையெல்லாம் போடாதீங்க, சாத்தாங்குளம்னு போடுங்க அப்படின்னு. கேரளாவில் அப்படித்தானே ஊர் பேர் தான் அப்படி. அப்போ நம்முடைய இந்த பிராமண சமூகத்தவர்கள் செம்மங்குடி அப்படி இருந்தாலும் பேரவு வச்சு ஊர் வச்சு அது மாதிரி சாத்தாங்குளம் அப்படி சொல்லுவார்.
இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக இருக்கிறீங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன், ஆஸ்திரேலியா வந்து எப்படி பார்க்குறீங்க?
முதலாவது எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமை, விதவிதமான மரங்கள். சிட்னியை ஒரு மிகப்பெரிய தாவரையில் பூங்கான்னு சொல்லலாம், பொட்டானிக்கல் கார்டன் சொல்லலாம். விதவிதமான மரங்கள், விதவிதமான பூக்கள். அதில் இப்போ இது வந்து வசந்த காலம், ரொம்ப அருமையாக இருக்குது. விசாலமான சாலைகள், குண்டுகுழி இல்லாத சாலைகள் இல்லைங்களா. இங்கே ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே என்னென்னலாம் போன்னு நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். லேர்னர்ஸ் லைசன்ஸ், செவப்பு பி, பச்சை பி, 3 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ். அங்கே நீங்கள் போய் அதாவது ஒரு போய் ஒரு லேர்னர்ஸ் லைசன்ஸ் எடுத்துகிட்டு 30 நாள் கழித்து நீங்கள் போக வேண்டாம், லைசன்ஸ் வீட்டுக்கு வந்துடும். ஏன்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது அசிங்கம். ரெண்டாவது, டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்கிறது உலக நியதி. அங்கே தமிழ்நாட்டில் லெஃப்ட்டில் தான் ஓவர்டேக் பண்ணுவோம். நம்ம போயிட்டுருக்கோம், நம்மளை வெட்டி முறித்து இடது பக்கம் தெரியும் போவோம். பஸ்ஸு நிற்கும் இடது பக்கம் ஓவர்டேக் பண்ணுவோம். இப்போ இறங்குற பிரயாணி அடிபட்டு செத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. விதிகளை மீறுவது ரொம்ப சர்வசாதாரணம். ஆனால் இங்கே நிற்கிறேன், அவன் வர்றா இவனா கொஞ்ச நேரம் நிற்கிறான், அவன் போனப்புறம் இவன் போகிறான், அல்லது இவன் போனப்புறம் அவன் போகிறான். இந்த கட்டுப்பாடுனால், டிரைவிங் லைசன்ஸ் கூட கட்டுப்பாடுல, இந்த ஓட்டுறதுல ஒரு மரியாதை இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது. இந்தியாவில் அது இல்லை. இந்தியாவில் ஒரு குடிச்சு போட்டு ஒரு பணக்கார பெண்ணு ஒரு ஏழை அடித்து கொண்டுட்டான். ஒருத்தன் ஒரு பிள்ளை பணக்கார பையன் குடிச்சு போட்டு ஒரு 10 ஆட்டோவில் அடித்து நொறுக்கிட்டு ஒரு ஆட்டோ டிரைவன் கொண்டுட்டான். ஒருத்தன் கையில் மொபைலை பார்த்துக்கிட்டே போன வேன் டிரைவர் வேன் போய் குளத்தில் சாஞ்சி எத்தனையோ குழந்தைகள் சாவும். ஒரு 2 பசங்க கத்திப்பாறை பிரிட்ஜில் ரேஸ் போகிறானுங்க, தெரியாமல் ஒன்று ஒன்று உரைச்சிட்டு ஒருத்தனை 20 அடி தூக்கி போய் கீழே விழுந்து செத்து போகிறான். இன்னொரு பையன் அப்படியே சரியிறான், பழச்சிக்கிட்டான், ஆனால் பின்னால் வேகமாக அந்த காரை அடித்து நொறுக்கிறது, செத்து போகிறான். காரணம் இன்றைக்கு நான் சொல்லுவேன், சத்தியமணி சொல்லுவேன், பேருந்து ஓட்டுநர் இருக்கிறார்கள், சரக்குந்து ஓட்டுநர் இருக்கிறார்கள், இருசக்கர வாகனம் ஓட்டுநர் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்கு. எவனுக்காவது 95% 95% சாலை விதைகளை பற்றி தெரியுமான்னு கேளுங்க, கிடையாது. இங்கே நீங்கள் பரீட்சை எழுதணும், அங்கே ஒன்றுமே வேண்டாம், கை நாட்டு கூட லைசன்ஸ் எடுக்கலாம். அந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தை, கட்டுப்பாடுங்கிற எந்த துறையிலும் இல்லை. ஆனால் இங்கே அதுதான், ஐயா பரவாயில்ல ஹலோன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான், கை குடிக்கிறான். இப்போ நான் உங்களை பார்க்க வரும்போது என்னுடைய ஃபோன் வேலை செய்யலை. எந்த பிளாட்ஃபார்மில் வண்டி ஏறுன்னு தெரியல. ஒருத்தனை கேட்டேன், கம் வித் மீ, என்னோட வா சொல்லி என்னை கூட்டுக்கொண்டு இதான் வண்டி, 3 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி ஏற்றி விட்டு போகிறான். ஒரு அம்மா யாருக்கான இந்த மாதிரி என்ன உடனே ஃபோன் போட்டு சொல்கிறான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரைச்சோம்னா, அந்த அம்மா என்னை போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு விட்டுட்டு போகிறான். அந்த பண்பாடு உண்மையிலேயே இன்னொன்று, வெரி நீட், வெரி கிளீன், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி குவாய்ட், அமைதியாக இருக்குது. நான் இருக்கிற பகுதியில் ராத்திரி 8 மணிக்கு மேலே ஒரு வீட்டில் லைட் இருக்காது, 5 மணிக்கே கடையெல்லாம் அடிச்சிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் 2 பேர் ரோட்டில் பேசிட்டு போனால் நான் பார்க்கவே இல்லை, காரை இறச்சிக்கிட்டு ஓட்டுறதாக நான் பார்க்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரு கனிவு, ஒரு அன்பு, ஒரு பண்பு, பணிவு, அது இருக்குது. எல்லோரும் இந்த ட்ரெயினில் இந்தியாவில் நீங்கள் வந்தால் ஒரு வண்டி நின்றா இடித்து குத்தி முடி குஸ்தி போட்டு ஏறணும். இங்கே இறங்க வரைக்கும் பொறுத்துருக்குறாங்க, ஏற உன்னோட ஏறுறாங்க, நீ ஏறு நீ ஏறு நீ ஏறு. என்ன பண்பு என்னது சாதாரணமாக அதில்? நீங்கள் எப்படி ஆஸ்திரேலியா, நீங்கள் இப்படி எப்படி இருக்கிறீங்க? உங்களை பாரு, நாங்களும் ஒரு காலத்தில் வந்தவங்க தான். ஆனால் நாங்கள் என்ன பெரிய வித்தியாசம், நாங்க இந்த பூர்வீக குடிகள் இருந்திருக்கிறாங்க. மனுஷன் தானே நம்ம, வாழத்தான வந்திருக்கிறோம். அதனால நம்ம உதவி செய்யல தப்பு. நான் இங்கே இந்த 10 படி ஏறி வந்ததுனால எனக்கு ஒன்றும் கெட்டு போகலை அப்படிங்கிறார் அவர். நம்ம சொல்லுவோமா, சென்னையில் தெருமுனையில் நின்றுக்கிட்டு அந்த தெரு எங்கேன்னு கேட்டால் தெரியாதுங்குவான். 10 மைலுக்கு அப்பாறு இருக்கிற தெருவுக்கு 10 பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவான். அதுதான் நிலைமை. அடுத்த வீட்டில் யார் குடியிருக்கான்னு தெரியாது. எதையும் தின்னுட்டு தூக்கி வீசிட்டு போகிறதான் பேப்பரு. இங்கே பத்திரமா பாக்கெட்டில் வச்சுருந்து அந்த டஸ்ட்பின் வந்தவொடனே போடுறாங்க. நான் இந்த லுமியாவில் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் எங்கேயாவது மூளை முக்கில் ஏதாவது ஒரு அழுக்கு ஏதாவது ஒரு பேப்பர் கிடைக்கணும் கிடைக்கல. அவ்வளோ சுத்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அருமையான நாடு, ஒரு சொர்க்க பூமி ஆஸ்திரேலியா. இந்த பூலோகத்தில் ஒரு சொர்க்க பூமி.
சரி, மிக்க நன்றி ஐயா. உங்களை சந்தித்தது, சந்திப்பது, பேசுறது, இப்போ நேர்முகம் காண்றது ஒரு மகிழ்ச்சியான தருணம். மிக்க நன்றி. ரொம்ப தொலைவிலேருந்து வந்து ரயிலெல்லாம் ஏறி பயணம் செஞ்சு இங்கே ஒலிப்பதிவு கூட வரை வந்து இந்த நேர்முகத்தை தந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களது பயணம் சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.
எஸ்பிஎஸ்ஐ பற்றி எனக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் இத்தகைய ஒரு பேட்டியை நீங்கள் ஏற்பாடு செய்ததும், மிக அருமையான கேள்விகளை கேட்டு என்னை தோண்டி எடுத்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. உண்மையிலேயே நெஞ்சார நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய பணி தொடரட்டும். எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி. அன்பு நன்றி. வணக்கம்.